சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை July 31, 2022. தலைப்பு: காதல். கோல்டன் உரை. சங்கீதம்: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: எபேசியர். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐசுவரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்தது. யோவான். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தது அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலகரட்சகராக அனுப்பினாரென்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியமுண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தது. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சட்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சட்குணராயிருக்க கடவீர்கள். லூக்கா. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படியிருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உத்தரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட்ட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ரோமர். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். யோவான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனெவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கொதிக்கும் எண்ணெயிலிருந்தும் அக்கினி சூளையிலிருந்தும் சிங்கத்தின் தாடைகளிலிருந்தும் மனிதர்களை விடுவித்த நச்சு பாம்பை பாதிப்பில்லாததாக்கிய தெய்வீக அன்பு எல்லா வயதிலும் நோயுற்றவர்களை குணப்படுத்தி பாவம் மற்றும் மரணத்தின் மீது வெற்றி பெற முடியும். இது இயேசுவின் ஆர்ப்பாட்டங்களை மீற முடியாத சக்தி மற்றும் அன்பால் முடிசூட்டியது. ஆனால் தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்களின் பண்டைய ஆர்ப்பாட்டங்களை உறுதிப்படுத்தவும் மீண்டும் மீண்டும் செய்யவும் அதே மனம் கிறிஸ்து இயேசுவில் இருந்தது. எப்போதும் அறிவியல் கடிதத்துடன் இருக்க வேண்டும். கடவுள் என்பது தெய்வீக மனோதத்துவத்தின் கோட்பாடு. ஒரே கடவுள் இருப்பது போல எல்லா அறிவியலுக்கும் ஒரே ஒரு தெய்வீக கொள்கை மட்டுமே இருக்க முடியும். மேலும் இந்த தெய்வீக கொள்கையை விளக்குவதற்கு நிலையான விதிகள் இருக்க வேண்டும். விஞ்ஞானத்தின் கடிதம் இன்று மனிதகுலத்தை ஏராளமாக சென்றடைகிறது. ஆனால் அதன் ஆவி சிறிய அளவில் மட்டுமே வருகிறது. கிறிஸ்தவ அறிவியலின் இதயம் மற்றும் ஆன்மாவின் முக்கிய பகுதி அன்பு. கடவுளை ஒரு சரீர இரட்சகராக விளக்கி ஆனால் இரட்சிப்பின் கொள்கையாகவோ அல்லது தெய்வீக அன்பாகவோ அல்ல. நாம் மன்னிப்பு மூலம் இரட்சிப்பை தேடுவோம், சீர்திருத்தத்தின் மூலம் அல்ல. நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்த ஆவிக்கு பதிலாக விஷயத்தை நாடுவோம். மனிதர்கள் கிறிஸ்தவ அறிவியலின் அறிவின் மூலம் உயர்ந்த உணர்வை அடையும் போது அவர்கள் பொருளிலிருந்து அல்ல ஆனால் தெய்வீக கோட்பாடான கடவுளிடமிருந்து கிறிஸ்துவை சத்தியத்தை குணப்படுத்தும் மற்றும் காப்பாற்றும் சக்தியாக எவ்வாறு நிரூபிப்பது என்பதை அறிய முற்படுவார்கள். கடவுள் மற்றும் மனிதன் மீதான அன்பு குணப்படுத்துதல் மற்றும் கற்பித்தல் ஆகிய இரண்டிலும் உண்மையான ஊக்கமாகும். அன்பு ஊக்கமளிக்கிறது, ஒளிரச் செய்கிறது, நியமிக்கிறது மற்றும் வழி நடத்துகிறது. சரியான நோக்கங்கள் சிந்தனைக்கு பிணியங்களையும் பேச்சு மற்றும் செயலுக்கான வலிமையையும் சுதந்திரத்தையும் தருகின்றன. உண்மையின் பலிபீடத்தில் காதல் ஒரு பாதிரியார். தெய்வீக அன்பு மரணம் மனதின் நீரில் நகரும் வரை பொறுமையாக காத்திருங்கள். மேலும் சரியான கருத்தை உருவாக்குங்கள். நோய் உண்மையானது என்றால் அது அழியாமைக்கு உரியது. உண்மை என்றால் அது சத்தியத்தின் ஒரு பகுதி. உண்மையின் தரம் அல்லது நிலையை அழிக்க நீங்கள் மருந்துகளை கொண்டு அல்லது இல்லாமல் முயற்சி செய்வீர்களா? ஆனால் நோய் மற்றும் பாவம் மாயை என்றால் இந்த மரண கனவு அல்லது மாயையிலிருந்து விழிப்பு நம்மை ஆரோக்கியம், புனிதம் மற்றும் அழியாத நிலைக்கு கொண்டு வரும். இந்த விழிப்பு என்பது கிறிஸ்துவின் என்றென்றும் வருகை, சத்தியத்தின் மேம்பட்ட தோற்றம். இது பிழைகளை வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. இது கடவுள் மூலமாக வரும் இரட்சிப்பு, தெய்வீக கோட்பாடு. அன்பு இயேசுவால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தன் சக மனிதனிடம் அனுதாபம் இல்லாத மருத்துவர், மனித பாசத்தில் குறைபாடுள்ளவர். மேலும் நாம் கேட்கும் அப்போஸ்தலிக் வாரண்ட் உள்ளது. தான் கண்ட சகோதரனை நேசிக்காதவன் தான் காணாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும்? இந்த ஆன்மீக பாசம் இல்லாததால் மருத்துவருக்கு தெய்வீக மனதில் நம்பிக்கை இல்லை மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்கும் எல்லையற்ற அன்பின் அங்கீகாரம் இல்லை. நாம் சிந்தனையில் சரியான மாதிரிகளை உருவாக்கி தொடர்ந்து அவற்றை பார்க்க வேண்டும், அல்லது அவற்றை மகத்தான மற்றும் உன்னதமான வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் செதுக்க மாட்டோம். நாம் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் சத்தியம், அது கடவுளின் நியமனத்தின் வழியில் இருக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையே செய்வான் என்று இயேசு சொன்னார். மூலவரை அடைந்தது. ஒவ்வொரு நோய்க்கும் தெய்வீக தீர்வை கண்டுபிடிக்கும் அவர் வேறு பாதையில் விஞ்ஞான மலையை ஏற முயற்சிக்க கூடாது. எல்லா இயற்கையும் மனிதனுக்கு கடவுளின் அன்பை கற்பிக்கிறது. ஆனால் மனிதன் கடவுளை மிக அதிகமாக நேசிக்க முடியாது மற்றும் ஆன்மீக விஷயங்களில் தனது முழு பாசத்தையும் வைக்க முடியாதது. அதே நேரத்தில் ஆன்மீகத்தை விட பொருள்களை நேசிக்கவோ அல்லது அதை நம்பவோ முடியாதது. இது அறியாமை மற்றும் தவறான நம்பிக்கை. பொருள்களின் பொருள் உணர்வை அடிப்படையாக கொண்டது. இது ஆன்மீக அழகையும் நன்மையையும் மறைக்கிறது. இதை புரிந்து கொண்ட பவுல் சொன்னார், மரணமோ வாழ்வோ நிகழ்காலமோ வரப்போகும் விஷயங்களோ உயரமோ ஆழமோ வேறு எந்த உயிரினமோ கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இது கிறிஸ்தவ அறிவியலின் கோட்பாடு. தெய்வீக அன்பை அதன் வெளிப்பாடு அல்லது பொருளை இழக்க முடியாதது. மகிழ்ச்சியை துக்கமாக மாற்ற முடியாதது, ஏனெனில் துக்கம் மகிழ்ச்சியின் தலைவன் அல்ல. நல்லது ஒருபோதும் தீமையை உருவாக்க முடியாதது. பொருள் ஒருபோதும் மனதை உருவாக்காது அல்லது வாழ்க்கை மரணத்தை ஏற்படுத்தாது. பரிபூரண மனிதன் கடவுளால் ஆளப்படுகிறான். அவனது பரிபூரண கொள்கை பாவமற்றவன் மற்றும் நித்தியமானவன். கடவுள் நம்பிக்கையின் ஒவ்வொரு சோதனையும் நம்மை பலப்படுத்துகிறது. ஆவியானவரால் கடக்கப்படும் பொருள் நிலை எவ்வளவு கடினமாக தோன்றுகிறதோ அவ்வளவுக்கு நம் நம்பிக்கை வலுவாகவும் நம் அன்பு தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் யோவான் கூறுகிறார், அன்பில் பயம் இல்லை, ஆனால் பரிபூரண அன்பு பயத்தை புறந்தள்ளுகிறது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படுத்தப்படுவதில்லை. கிறிஸ்தவ அறிவியலின் திட்டவட்டமான மற்றும் ஈர்க்கப்பட்ட பிரகடனம் இங்கே உள்ளது. மாஸ்டர் கூறினார், எந்த மனிதனும் தந்தையிடம் இருப்பதற்கான தெய்வீக கோட்பாடு என்னாலேயே வருவதில்லை. கிறிஸ்து வாழ்க்கை, உண்மை, அன்பு, ஏனென்றால் நானே வழி என்று கிறிஸ்து கூறுகிறார். இந்த அசல் மனிதரான இயேசுவால் உடல் காரணத்தை முதலில் இருந்து கடைசி வரை ஒதுக்கி வைத்தார். தெய்வீக கொள்கை அன்பு உண்மையான அனைத்தையும் உருவாக்குகிறது மற்றும் நிர்வகிக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். உண்மை மற்றும் அன்பின் பொக்கிஷங்கள் விரிவடைவதால் மனிதன் ஆன்மீக இருப்பை விகிதத்தில் புரிந்து கொள்கிறான். மனிதர்கள் கடவுளை ஈர்க்க வேண்டும். அவர்களின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீக வளர்ச்சியடைய வேண்டும். அவர்கள் இருப்பதற்கான பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும். மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும். பாவமும் மரணமும் தள்ளி போக வேண்டும். இந்த விஞ்ஞான உணர்வு ஆவிக்காக பொருளை துறப்பது. எந்த வகையிலும் மனிதனின் தெய்வீகத்தை உள்வாங்குவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் அறிவுறுத்துவதில்லை. ஆனால் மனிதனுக்கு விரிந்த தனித்துவத்தையும் சிந்தனை மற்றும் செயலின் பரந்த கோலத்தையும் மேலும் விரிந்த அன்பையும் உயர்ந்ததையும் மேலும் மேலும் வழங்குகிறது. தன்னலமற்ற தன்மை, நன்மை, கருணை, நீதி, ஆரோக்கியம், பரிசுத்தம், அன்பு, பரலோக ராஜ்யம் நமக்குள் ஆட்சி செய்யட்டும். மேலும் பாவம், நோய் மற்றும் மரணம் இறுதியாக மறைந்து போகும் வரை குறையும். அன்புதான் விடுதலை. சர்ச் கயேற்றில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.